நாம் கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை என்ன நிகழுமோ என்று அந்த கவலை. அந்த கவலைக்கான சாட்சியம் என்ன? என் மனம் கூறுகின்றது, நாளைக்கு கவலை மிகுந்த வாழ்க்கை இருக்குமோ என்று. எனக்கு கவலை இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்றும் விரும்புகிறேன். அதற்கான சாட்சியம் என் மனம் கூறுகின்றது, இவ்விதமாகத்தான் என் வாழ்க்கை அமைய வேண்டும். மனிதர்களாக இருக்கக்கூடிய எவருக்குமே மனம் ஒன்றுதான் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கைக்கும் வரவிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் சாட்சியமாக அமைந்திருக்கின்றது. இது மனதின் சாட்சியம். நமக்கு என்ன வேண்டும், எது ஆகுமானது, எது நமக்கு உதவாது, எவற்றை நாம் தவிர்க்க வேண்டும், எவற்றை நாம் பின்பற்ற வேண்டும், ஒவ்வொன்றையுமே நம் மனம் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் இந்த அறிவிப்பு நிகழ்ந்த வண்ணமாக இருக்கின்றது. எனக்கு பொருளாதாரத்தில் வறுமை வந்துவிடக்கூடாது என்று விரும்புகின்றேன். பொருளாதாரம், அருளாதாரம் என்ற இந்த இரண்டு இருக்கின்றது. அருளாக நமக்கு இறைவன் எந்த குறையும் வைக்கவில்லை. பொருள்களில் அளவிடப்பட்ட பங்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த அளவு எடையை யார் மீறுகின்றார்களோ அவர்களுக்கு இப்பொழுதே துன்பத்திற்கான பாதை அறிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய போக்கு துன்பத்தின் பக்கம் இருக்கிறதே தவிர சுகத்தின் பக்கம் இல்லை. இதற்காக நீங்கள் பெரும் பிரயத்தனம் எடுக்க வேண்டும். மனிதர்களுக்கு எதிராகவும் முனைய வேண்டும், நயவஞ்சகமாகவும் பழக வேண்டும். துரோகமான வாக்குறுதிகளை அளிக்க வேண்டும். இன்னும் மனிதனுக்கு மனிதன் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருள் ஆதாரம் அதிகமாகும். வரம்பு மீறிய நிலையில் நாம் அவற்றை சம்பாதிப்போம். ஒவ்வொருவரும் இந்த கேடான வழிமுறையை அறிந்தோ உணராமலோ, தெரிந்தும் கூட வேறு வழியில்லை என்று பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய எண்ணம் உங்களை வரம்பு மீறக்கூடிய மக்களாக, ஒருவருக்கு மற்றவர் துரோகம் இழைக்கக்கூடியவர்களாக மாற்றுகிறது. நாளைய வாழ்க்கையை நான் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது இறை உணர்வுக்கு விரோதமாகவும் மனிதனுக்கு துரோகமாகவும் தான் வாழ முடியும். நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை, இறைவனிடம் இருக்கிறது என்ற உண்மை தெரிந்த பின்னரும் நாளை நான் வாழ்வேன், எப்படி வாழ்வேன், இவ்விதமாக நான் என்னுடைய சுகபோகங்களை அதிகரித்துக் கொள்வேன், உலக வாழ்க்கையினுடைய அவ்வளவு சுகப்பொருள்களையும் கொண்டு நான் வாழ்வேன், இன்னும் சிறப்பாகவும் வாழ்வேன் என்ற எண்ணத்தை நான் கொண்டிருக்கின்றேன் இப்பொழுதும். சத்தியம் உங்களுடைய மனதில் அமைந்திருக்கின்றது, அது சாட்சியமாக இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்திற்கும். நாளைய வாழ்க்கை நம்மிடம் இல்லை. நாளைய வாழ்க்கை நமக்கு அனுமதிக்கப்பட்டால் தவிர நமக்கு அந்த வாழ்க்கை கிடையாது. அப்படியானால் இன்றைய வாழ்க்கை நிச்சயமாக நேற்றைய பொழுதை பார்க்கும் பொழுது இன்றைய வாழ்க்கை என்ன இருக்கிறதா என்பது தெரியாது. இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்று தெரியாது. ஆனால் எந்த நேரமும் நான் அடுத்த வாழ்க்கையை பற்றியே, எது என்னுடைய அதிகாரத்தில் இல்லையோ அந்த வாழ்க்கையை பற்றி நான் மிகவும் யோசிக்கின்றேன். உயிரோட்டமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். வாழ்க்கை என்பது என்னுடைய இயற்கையில் எனக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் நான் வாழ வேண்டும். என்னுடைய இயற்கை, என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய, என்னை வாழ்விக்கக்கூடிய வாழ்வு ஆதாரங்கள் பொருந்தியதாக, நிரப்பமான ஆதாரங்கள் பொருந்தியதாக இருக்க வேண்டும். அவ்விதமாகத்தான் இறைவன் படைத்திருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரங்கள் உயிர் வாழ்க்கைக்கு காற்று, தண்ணீர், உணவு, இடம், வீடு, வசதிகள், அவ்வளவுதான். உங்களுக்கு வீடு வசதிகளை விட உயிர் வாழ்வது காற்று தண்ணீர் உணவு, இந்த மூன்றும் உங்களுடைய அவசியம், அத்தியாவசியம். அதன் பிறகு உங்களுடைய சுகங்களை நீங்கள் அதிகரிக்க விரும்புகின்றீர்கள். இப்பொழுது இறைவனுடைய வாக்கு, அந்த சுகங்களை அதிகரிக்க விரும்புகின்றீர்கள், அவ்வளவுதான், விரும்புங்கள், நான் உங்களுக்காக அதிகரிப்பேன். நீங்கள் அவற்றை அதிகரித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் வாடக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையில், நீங்கள் விரும்பக்கூடிய ஒவ்வொரு சுகப்பொருளிலும் உயிரோட்டம் வேண்டும். அந்த உயிரோட்டம் இல்லை என்றால் நிச்சயமாக அவற்றை நீங்கள் வைத்திருப்பதும் அவற்றை கொண்டு நீங்கள் வாழ்வதும் உங்களுக்கு பெரும் பாரமாக இருக்கும். உயிர் வாழ்க்கை மிக முக்கியமானது. உங்களோடு இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும், உங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் உயிரோட்டம் வேண்டும். அந்த உயிரோட்டம் இறைவனால் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு கொண்ட நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது நான் பாரமாக, மனதில் பாரமாக உணர்கின்றேன் என்றால், உயிரோட்டம் இல்லாத அந்த வாழ்க்கையை நான் விரும்பும் பொழுது மனதில் பாரமாக, அந்த உயிரோட்டம் இல்லாததன் காரணமாக நான் என் மனதையும் பாரமாக உணர்கின்றேன். உயிர் என்பது பார்க்க முடியாத ஒரு படைப்பு, மனிதனுக்காகவும் மட்டும் இல்லை எல்லா விலங்குகளுக்காகவும் உள்ள படைப்பு. அந்த உயிரோட்டம்தான் என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. உயிரோட்டம் குறையும் பொழுது என் உடல் பாரமாக ஆகிறது. உயிர் பிரிந்துவிட்டால் பிணத்திற்குரிய அந்த அதிகரிப்புடைய ஒரு கிலோ எடை அதிகமாகிடும், அந்த பாரம் உண்டு. என்னுடைய உயிரோட்டத்துடன் நான் வாழும் பொழுது என் உடலுக்கும் பாரம் இல்லை. உயிரோட்டம் குறையும் பொழுது என் உடலுக்கும் பாரம், என்ற ஒவ்வொரு உறுப்புக்கும் பாரம், என்னுடைய செல் அடுக்கலுக்கு பாரம், என்னுடைய இரத்தத்திற்கு பாரம், என்னுடைய உயிருக்கே பாரம், என் மனதிற்கும் பாரம். இந்த பாரத்தை கொண்டு நான் வாழக்கூடாது. மனதிலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. மனது இல்லாவிட்டால் நாம் ஒரு மிருகமாக வாழ்வோம். அந்த மனம் நாளைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு அழகான செய்திகளை கூறுகின்றது. உங்களுக்கான வாழ்க்கை சுகமிக்க வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது. உங்களுடைய இயற்கையோடு நீங்கள் வாடுங்கள். அந்த இயற்கையில் நாம் உங்களால் வாழ முடியாது. என் மனம் வாட விரும்புகின்றது, இயற்கை எனக்கு ஏதுவாக இருக்கின்றது. அதாவது என்னுடைய காற்றுக்கோ, என்னுடைய தண்ணீருக்கோ, என்னுடைய உணவுக்கோ எந்த குறைவும் இல்லாமல் இருக்கக்கூடியது இயற்கை. எனக்கு ஐந்து புலன்கள் இருக்கின்றன. கண்களுக்கான இயற்கை சூழல் எனக்கு வேண்டும். காதுகளுக்கான இனிமை சூழல் எனக்கு வேண்டும். தோள்களுக்கான சுகமான ஸ்பரிசங்கள் எனக்கு வேண்டும். இயற்கையிலிருந்து, அதனுடைய சுகத்திலிருந்து, குளிர்ச்சியிலிருந்து வேண்டும். இப்படி ஐந்து புலன்களுக்குமே இயற்கையிலிருந்து எனக்கு, என்னுடைய ஐந்து புலன்களுக்கும் சுகமளிக்கக்கூடிய உயிரோட்டத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும். காற்று என்னை தேடி வர வேண்டும், தண்ணீர் என்னை தேடி வர வேண்டும், உணவும் என்னை தேடி வர வேண்டும். ஆனால் காற்று நம்மை தேடி வருகின்றது, நாம் காற்று வாங்கப் போவதில்லை. காற்று என்னை நோக்கி வீசினால் சுகமாக இருக்கும். காற்றே இல்லை, காற்று அமர்ந்து விட்டது. நான் வேகமாக காற்றை நோக்கி ஓடினால் காற்று என் மீது வீசுவது போன்றுதான் தோன்றும், ஆனால் மூச்சலிக்க ஆரம்பிக்கும். எவ்வளோ வேகமாக காற்று வீசினாலும் சுகமாக இருக்கும். இன்னும் பரந்த மனதுடன், பரந்த இதயத்துடன், பரந்த நெஞ்சமாக என்னுடைய சுவாசம் அழகாக இருக்கும் காற்று என்னை நோக்கி வரும்பொழுது. இது இயற்கை, உயிரோட்டம் உள்ள இறைவனுடைய படைப்பு உங்களுக்காக. காற்று இல்லை என்று நான் காற்றை நோக்கி வேகமாக ஓடினால் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். எந்த காற்று வேண்டும்? நீங்கள் போய் சம்பாதிக்கக்கூடிய காற்றா, உங்களை தேடி வரக்கூடிய காற்றா? உயிரோட்டம் இருக்கும் பொழுது உங்களை நாடி வரும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு. உயிரோட்டம் இல்லை என்றால் நாம் காற்றை தேடி போக வேண்டியிருக்கும். தண்ணீரும் நம்மை நோக்கி வர வேண்டும். நான் தண்ணீரை நோக்கி போவது எனக்கு பெரும் கஷ்டம், துன்பம். நான் எனக்காக வாழ விரும்புகின்றேன், நான் தான் வாழ வேண்டும் என்று எண்ணும்பொழுது நமக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகமாகின்றன. என் இறைவன் உயிரோட்டத்துடன் அதனை என்னிடம் வந்து சேர்ப்பிக்க வேண்டும். அதற்கு தெரிய வேண்டும் யாரிடம் இந்த பங்கு, என்ற பங்கு யாருக்கு போக வேண்டும் என்பது இறைவன் அறிவித்த பிறகு அந்த அறிவிப்பின் பிரகாரம் எனக்கு வர வேண்டும். அந்த வர வேண்டிய சுகத்தில் நான் வாழ வேண்டுமே தவிர நான் இயற்கையை போய் அடைந்துவிட முடியாது, அடையக்கூடாது, அப்படி விரும்பவும் கூடாது. நான் பாரமான, துன்பமான, கஷ்டமான வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை என்பது என்னுடைய எண்ணமாக இருக்குமானால். என்னுடைய உடல் எனக்கு பாரமாக இருக்கக்கூடாது. எப்பொழுது பாரமாக இருக்கிறது? நோய் இருக்கின்றது. என்னுடைய மூச்சு எனக்கு பெரும் கஷ்டமாக இருக்கக்கூடாது. எப்பொழுது கஷ்டம் இருக்கின்றதோ எனக்கு நோய் வந்திருக்கின்றது. என்னுடைய இருதயம் படபடப்பது எனக்கு தெரியக்கூடாது. தெரியும் பொழுது எனக்கு இருதயத்து நோய் வந்திருக்கின்றது. என்னுடைய வயிறு உபசமாக கூடாது. அது சாப்பிட்டுவிட்டால் சுகமாக இருக்க வேண்டும். அதனுடைய பாரம் தெரிந்தால் வயிறு கெட்டுவிட்டது. என் மனம் கெட்டுவிட்டது பாரமாக அறியும் பொழுது. என் மனம் சுகமாக இருக்கும் வரையில் என்னுடைய வாழ்க்கை சுகமாக அமைந்திருக்கின்றது. என்ற இயற்கை எனக்கு ஏதுவாக அமையும். மனதிற்கும் இயற்கைக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. என்னுடைய உடலுக்கும் என்னுடைய வியாதிகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது. உயிரோட்டம் இல்லாதது உடம்பு, உயிர் என்பது மறைவானது, உடலை இயக்கக்கூடியது. அந்த உயிரை இயக்கக்கூடியது உங்களுடைய மனம். சுகமான மனமாக இருக்கும் பொழுது உயிருக்கு பாரம் இல்லை. அந்த சுகம் கெடும் பொழுது உயிருக்கு பாரமாக இருக்கின்றது, பாதகமாக இருக்கின்றது. என் உயிர் வாழ்க்கையை பற்றி நான் நினைக்கும் பொழுது என் உயிர் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது என்பது பொருள். எப்படி உள் உறுப்புகளுடைய இயக்கங்கள் தெரியாத வரையில் சுகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது, ஆரோக்கியமாக இருக்கின்றது என்பது பொருளோ? இருதயம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியக்கூடாது. படபடப்பு தெரியும் பொழுது இருதயத்தில் ஒரு நோய் உருவாகி இருக்கின்றது. என்னுடைய மூச்சு சுகமாக இருக்க வேண்டும், அது எனக்கு நுரையீரல்கள் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது பொருள். எப்பொழுது அந்த சுவாசத்தை நான் கடும் முயற்சி கொண்டு உணர்கின்றனோ அப்பொழுது அங்கு ஒரு நோய் ஆரம்பமாகின்றது என்பது பொருள். நோய் ஆரம்பமாகவும் கூடாது, நோயை நாம் ஆரம்பிக்கவும் கூடாது. எந்த விதத்திலும் இருதயம் படபடப்புக்குரிய அந்த எண்ணங்களை கொள்ள வேண்டாம். திருட்டுத்தனம் இருதயத்தின் படபடப்பை அதிகரிக்கும். மற்ற மனிதர்களுக்கு விரோதமான எண்ணங்கள் உங்களை அறியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருதயத்தை அழிக்க ஆரம்பிக்கின்றது. நெஞ்சம் மனதால் நிரம்பியிருக்க வேண்டும். அந்த நெஞ்சத்தில் கேடுகள் இருக்கும் பொழுது சுவாசங்களும் தடைபடும். என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, சுவாசங்கள் தடைபடும் பொழுது. என்னுடைய தாகத்திற்கும் அங்கு வேறுபாடு இருக்கின்றது, என்னுடைய பசிக்கும் வேறுபாடு இருக்கின்றது. கவலைகள் கொள்ளும் பொழுது கவலையின் போது பசிக்காது, பசி இல்லை என்று கூறும்போது ஜீரணமும் இருக்காது. வயிற்றில் தொந்தரவு இல்லை, ஜீரணத்தில் தொந்தரவு இல்லை, மனதிற்குரிய கவலை அந்த ஜீரணத்தை பாதிக்கிறது. மனதிற்கு வாருங்கள். அந்த மனதை சுகமாக வைத்துக் கொள்ளும் காலமெல்லாம் நமக்கு நோய்கள் கிடையாது, உடலில் பாரம் கிடையாது, உயிரோட்டத்திற்கு எந்த விதமான பலவீனமும் இருக்காது. அதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை சுமூகமாக இயங்கும். உங்களுடைய இயற்கையும் உங்களை தேடி வரும். நான் என்னுடைய மனதிற்கும் என் இயற்கைக்கும் நடுவில் என்னுடைய உடல் வாழ் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. என் உடல் மட்டும் வாழ முடியாது மனம் இல்லாமல். என் உடல் மட்டும் வாழ முடியாது இயற்கையினுடைய, என் மனதிற்கு தகுந்த சூழல்கள் என்னை சூழ்ந்திருக்காமல். அந்த இயற்கையில் என்னுடைய உயிரோட்டம் இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கைக்கான முழுமையான ஆதாரம் இருக்கின்றது. இந்த முழுமையான ஆதாரங்கள் வானங்களிலிருந்து இறங்குகின்றன தவிர இங்கிருந்து பூமியிலிருந்து உருவாகுவதில்லை. காற்றும் சரி தண்ணீரும் சரி, இதன் விளைவாகத்தான் உங்களுடைய விளைச்சல்களும் உருவாகின்றன, உணவின் விளைச்சல்கள். இன்னும் இயற்கைக்கு, என்னுடைய ஐந்து புலன்களுக்குரிய இயற்கை, மூக்குக்கும் சரி, கண்களுக்கும், காதுகளுக்கும், தோளுக்கும், வாய்க்கும், அவ்வளவுக்குமான இயற்கை இந்த சூழல்களிலிருந்து எனக்காக வேண்டும். இந்த ஐந்து புலன்களும் எனக்கு சீர்படுத்தப்படாத வரையில், இந்த ஐந்து புலன்களுக்கும் தேவையான உணவு கொடுக்கப்படாத வரையில், அதனுடைய சுகம் அளிக்கப்படாத வரையில் என் மனதிற்கு சுகம் இல்லை. இப்பொழுது மனம் சுகத்தை நாடுகின்றது. அந்த சுகம் எனக்காக பூமியில் விளைய வேண்டும், வானங்கள் முதலாக பூமியில் விளைய வேண்டும், என்னுடைய அனைத்து தேவைகளுக்கும் உடையனவாக. இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. உங்களுடைய உடலை கொண்டு நீங்கள் வளர்த்தி கொண்டு சம்பாதிக்கப் போகின்றேன், வாழப்போகின்றேன் என்பது நாம் நமக்காக கற்பித்துக் கொண்ட அநியாயம். உணவுக்கு நீங்கள் விலை கொடுக்கின்றீர்கள். அந்த உணவு உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடியது. உயிருக்கு நீங்கள் விலை பேசி அவற்றை நீங்கள் கடைச்சலுக்காகி அந்த கடைச்சலுக்கையிலிருந்து உங்களுடைய உயிரை வாங்க முடியுமா? அப்படிப்பட்டதாக அமைத்திருக்கின்றன உங்களுடைய உயிரை. இல்லை, இந்த உயிருக்கு உயிரளிக்கக்கூடிய ஆதாரமாகிய காற்றும் நீங்கள் படைப்பவர்களா? கடைகளில் விற்க முடியுமா அவற்றை? அந்த காற்று உங்களுக்கு உயிர் கொடுக்குமா? மனிதர்களால் படைக்கப்பட்ட காற்று படைக்க முடியுமா? முதல்வர் தண்ணீர் மனிதர்களால் படைக்கப்படக்கூடியதா? உணவு, இந்த இரண்டும் கலந்தாலத்தில் உணவு இல்லை. நிலமும் வேண்டும், அந்த நிலத்திற்கு உயிரோட்டமும் வேண்டும். இந்த காற்றும் தண்ணீரும் நிலத்திற்கு வந்தாலத்தில் நிலத்திற்கு உயிரோட்டம் இல்லை. நீங்கள் படைப்பவர்களா உணவை? ஆனால் நாம் கூறுகின்றோம், நான் படைக்கின்றேன். விவசாயிகள் படைக்கின்றார்கள். பிறகு ஏன் அவர்கள் உற்பத்தியை அதிகமாக்க முடியவில்லை? பிறகு ஏன் பஞ்சம் பிடிக்கின்றது? ஏன் விளைச்சல்கள் குறைந்துவிடுகின்றன? விவசாயிகளிடம் சென்று கேட்டால் மழை இல்லை என்று கூறுவார்கள். இப்பொழுது உங்களுக்கு விதையை கொண்டு வருபவனும், விதையை வெடிக்கச் செய்பவனும், அதை கதிர்களாக முடிக்கச் செய்பவனும், அதில் தானியங்களை கோர்ப்பவனும், அதை உங்களுக்கு பக்குவப்படுத்தி உணவாக அமைப்பவனும், அதில் உயிரோட்டத்தை கொண்டு வருபவனும் யார்? நீங்களா? நான் படைக்கின்றேன் என்று கூறும்பொழுது பகிரங்கமாக நான் என்னுடைய மனதின் சாட்சியத்திற்கு விரோதமாக இறைவன் ஒருவனைத்தவர் படைப்பவன் இல்லை என்ற அந்த சாட்சியத்துக்கு விரோதமாக நான் சொல்கின்றேன், என்னுடைய உயிரும் என்னுடைய மனமும் பாரமாகின்றது. உண்மைக்கு புறம்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது நமக்கு பாரமாக அமைகின்றது. அதில் நன்மை எதுவும் இல்லை. நாமோ நாளைய வாழ்க்கை எனக்கு நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று விரும்புகின்றோம். உங்களுடைய அறிவு இந்த உலகத்தினுடைய பொருள்களை மட்டுமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதனுடைய செய்திகள் சேர்க்கப்பட்ட கோர்க்கப்பட்ட ஒரு தொகுப்பாக இருக்கின்றது உங்களுடைய அறிவு. இந்த அறிவை நம்பி நாம் வாழ முடியாது. அந்த அறிவு செத்த கால அறிவு, நேற்றைய அறிவு. கடந்த காலத்தில் நான் எவற்றையெல்லாம் பார்த்தேனோ கேட்டேனோ, பார்த்ததையும் கேட்டதையும் கண்டதையும் வைத்துக் கொண்டிருப்பது என்னுடைய அறிவாக இருக்கின்றது. இந்த அறிவு நாளைய வாழ்க்கைக்கு உதவாது. இறந்த கால வாழ்க்கையினுடைய அறிவு நாம் கொண்டிருக்கக்கூடிய படிப்பறிவும் கல்வி அறிவும். அந்த இறந்த காலத்தை கொண்டு நாம் வாழும் பொழுது நிச்சயமாக உயிரோட்டத்தினுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. உங்களுடைய மனம் கூறுகின்றது நாளைய வாழ்க்கையை பற்றி. நாளைய வாழ்க்கையை பற்றி இன்றைய படிப்பறிவையும் கல்வி அறிவையும் வைத்துக்கொண்டு நாம் எவற்றை சாதிக்க முடியும்? இன்று இரவு எனக்கு தூக்கம் வருமா? தெரியாது. வேண்டும். அந்த தூக்கம் சுகமாக அமையுமா? தெரியாது. சுகமாக அமைய வேண்டும். காலையில் நான் எழக்கூடிய அந்த எழுதல் எனக்கு உற்சாகமாக இருக்குமா? புது உயிரை கொடுக்கக்கூடிய, புது தெம்பை கொடுக்கக்கூடியதாக, புத்துணர்வும் புத்தொழிவும் கிடைக்கக்கூடியதாக இருக்குமா? தெரியாது. உங்களுடைய படிப்பறிவில் இந்த ஒன்றை நீங்கள் நிறைவேற்றி காட்டுங்கள். நான் இத்தனை மணிக்கு தூங்கச் சென்று எழுந்துள்ளேன். முந்தைய நாளினுடைய அவ்வளவு அயற்சிகளும் இணைவற்றும் நீங்கி புது தெளிவுடன், புது தெம்புடன், புதிய உயிரோட்டத்துடன் நான் படைக்கப்படுகின்றேனே, அந்த ஒரு படைப்பு உங்களிடம் இருக்கிறதா என்பதை பாருங்கள். நிச்சயமாக இல்லை. அந்த காலையின் சுறுசுறுப்பு எந்த அளவுக்கு என்றால், இரவு முழுவதும் சாப்பிடவில்லை, சுகமான மனம், அதே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் எந்த விதமான மனதினுடைய வேலையும் கிடையாது. என்னுடைய அவ்வளவு சுகப்பொருள்களையும் நான் மறக்கின்றேன். தூக்கம் முக்கியம். பஞ்சிமத்தை இருக்கின்றது, தூக்கம் வரவில்லை. தூக்கம் வருகிறது, அந்த நேரத்தில் நான் தெருவில் இருக்கின்றேன். ஒரு ஓரத்தில், தெருவோரத்தில், பிளாட்ஃபாரத்தில் படுத்து கூட அழகாக தூங்கிவிடுவேன். ஆனால் வீடுகளில் இருக்கும் பொழுது தூக்கத்தை தடுத்துவிட்டால் பஞ்சிமத்தியாக இருந்த போதும் சரி, அங்கு படுக்க முடியாது, எழுந்து நடக்க வேண்டியதாக ஆகிவிடும். நேரமாக பைத்தியம் பிடித்தது போன்று ஆகிவிடும். ஏன் தூக்கம் வரவில்லை என்று. மனம் அமைதி அடையும் பொழுது மட்டும்தான் தூக்கம் உங்களுக்கு உண்டு. அந்த மனதிற்கு அமைதி கொடுப்பவன் இறைவன் தான், நீங்கள் அல்ல. அந்த அமைதியின் காரணமாக உங்களுடைய பாரம் முழுமையாக நீக்கப்படுகின்றது. பகல் வேளைகளில் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இவ்வளவு சாப்பிட்ட பின்னர் வயிறு பாரம், உடம்பு பாரம், நோய்கள், இன்னும் மன கஷ்டங்கள், எரிச்சல்கள் இவ்வளவு சாப்பிட்ட பிறகும் இதுதான் உங்களுடைய உயிர் வாழ்க்கை என்று. உயிரோட்டம் இல்லாத அந்த பொருள்களை சாப்பிட்டோம். காரணம், மனதில் இருக்கக்கூடிய அந்த தூய்மையற்ற தன்மை. பிற மனிதர்களை வஞ்சித்து வாழக்கூடிய அந்த தூய்மையற்ற தன்மை, வரம்பு மீறக்கூடிய அந்த தன்மை. நான் வாழ வேண்டும் என்று என்னுடைய முயற்சியை கொண்டுதான், என்னுடைய உழைப்பை கொண்டுதான் வாழ முடியும் என்று எண்ணும்பதெல்லாம் உங்களுடைய நிலைமை தலைகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றது என்பதை அறிய வேண்டும். நிச்சயமாக இறைவன் விரும்பிய வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை, இயற்கையோடு ஒத்த வாழ்க்கையில் வாழவில்லை, இயற்கை உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதும் புரியவில்லை. நான் வாழ்கின்றேன். உங்களுடைய இயற்கையை நீங்கள் படைக்க முடியாது. அந்த இயற்கையோடு நீங்கள் இணைந்து வாழ்வதற்கு, அந்த இயற்கை இல்லாவிட்டால் நீங்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. காற்றும் தண்ணீரும் உணவும் இன்னும் என்னுடைய ஐந்து பலன்களுக்குரிய இயற்கை சூழல்கள் என்னை அரவணைத்துக் கொண்டிருந்தால் தவிர எனக்கு நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. அரவணைக்க வேண்டும். சுற்றிலும் சூழ்ந்து என்னை அரவணைக்க வேண்டும். இதனை நாம் படைப்பவர்களா? நான் வாடப்போகின்றேன், நான் தான் வாட வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை இன்னைக்கு நான் தருகிறேன். அதற்கு பதிலாக இறைவன் என்னை வாழ வைக்க வேண்டும் என்று பயபக்தியை மேற்கொள்ளுங்கள். எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை முற்றுப்புள்ளியாக வர ஆரம்பிக்கின்றதோ, முற்றுப்புள்ளிக்கு வந்துவிட்டது என்று எண்ணுகின்றீர்களோ, அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய இறைவனை நினைக்கின்றீர்கள், கடவுளே என்று திரும்புகின்றீர்கள். இந்த உலகத்தில் அவ்வளவும் சம்பித்து விட்டது, இப்பொழுது கடவுளே என்று நாம் மேலே பார்க்கின்றோம். கதி இல்லை என்று உங்களுடைய பார்வை அடிக்கடி இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கடவுளே என்று திரும்பக்கூடிய அந்த உயர்வு இருக்கின்றது. இது என்னவென்றால், இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வாழ்வு ஆதாரங்களும் வானங்களில் இருக்கின்றன என்பதை அறிகின்றான், உங்களுக்கு அறிவிக்கின்றான். அத்தியாயம் 51:22. நிச்சயமாக நீங்கள் தேடக்கூடியது பூமியில் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். பூமியிற்குள்ளே ஒவ்வொரு விளைச்சலும் வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய அந்த பாக்கியங்களை கொண்டு அது வெளிப்படுகின்றது. உங்களுடைய இயற்கை தேவைகளுக்காக, உங்களுடைய வாழ்க்கை தேவைகளுக்காக, உங்களுடைய உயிரோட்டமுள்ள வாழ்க்கையினுடைய இயற்கை தேவைகளுக்காக மேலிருந்து இறங்குகின்றது என்பதை அறியுங்கள். சத்தியமான வாக்கு அது. வானங்களின் மீது உங்களுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கிறதா? ஒரு அணுவளவு அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றதா வானங்களின் மீது? பூமியின் மீது அவ்வளவு வேலையும் நாம் செய்கின்றோம். பூமியை தோண்டி எடுத்துடுவோம், மலைகளை பெயர்த்து எடுத்துடுவோம், கடல் நீர்களையும் இறைச்சிடுவோம். அந்த அளவுக்கு நமக்கு திமிர் இருக்கிறது. ஆனால் வானங்களின் மீது ஏதாவது ஒரு அணுவளவு அதிகாரம் இருக்கின்றதா? ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டுக்கூடிய ஒரு வாக்கு, நீங்கள் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும், இயற்கை எழில் சூழ்ந்த அந்த அரைவனப்பில் வாழ வேண்டும், அது மட்டும்தான் மனதிற்கு சுகம். இந்த இயற்கையின் சுகம் மனதிற்கு ஒத்துப்போகக்கூடிய அளவுக்கு இருந்தால் தவிர அந்த உடல் வாடாது, பாரமாக ஆகிவிடும். இப்பொழுது உங்களுடைய வாக்கு, இறைவனிடமிருந்துள்ள வாக்கு உங்களுடைய இதயத்தில் இருக்கின்றது. நீங்கள் வாழும் காலமெல்லாம் உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையினுடைய காலம் முடியும் வரையில் எந்த துன்பமும் உங்களை தீண்டக்கூடாது, எந்த வேதனையும் நீங்கள் அடையக்கூடாது, எந்த கஷ்டமும் கூடாது. நம்மால் முடியுமா? ஆனால் மாறாக கஷ்டங்கள் வரத்தான் செய்வோம் என்று கூறுவோம், வேதனைகளும் வரத்தான் செய்யும் என்று கூறுவோம். அது மாறி மாறி வரத்தான் செய்யும், சுகமும் வேதனையும் மாறி மாறத்தான் செய்யும் என்று நாம் தத்துவம் பேசிக்கொண்டிருப்போம். தத்துவம் பேசக்கூடிய நேரமாக இது, அல்லது சுகம் மட்டும்தான் வேண்டும் என்று விரும்பக்கூடிய நேரமா? எவ்வளவுதான் நீங்கள் உங்களுடைய நன்மைகளுக்கே விரோதமாக உங்களுடைய தத்துவங்களை கொண்டு வாழ்கின்றீர்கள் என்பதையும் கவனியுங்கள். நன்மையும் தீமையும் சேர்ந்துதான் வரும், இதுதான் வாழ்க்கை என்று கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம் தத்துவமாக, அப்படித்தானே? அப்படி என்றால் இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொருள். அந்த இரண்டில் ஒன்று வருகிறது, இப்பொழுது சுகமாக வாழ்கின்றீர்கள். கண்டிப்பாக இது நிகழ வேண்டியதுதான், நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதன் பிறகு துன்பம் வருகின்றது. அதே போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? துன்பம் நீங்க வேண்டும் என்று முனைகின்றீர்களே, இது நியாயமா? இது நியாயம்தான் என்றால் ஏன் நன்மையின் தீமைகளும் சுகமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும் என்று அந்த தத்துவத்தை ஏன் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம்? கெட்ட வார்த்தைகளை ஏன் பேசிக் கொண்டிருக்கின்றோம்? மனிதர்களை நம்பி நன்மைக்கு பதிலாக தீமைகளையும் ஏன் சேர்த்து பேசிக்கொண்டிருக்கின்றோம்? பெருமைதானே, எனக்கு எல்லாம் தெரியும், நன்மை வருமே அப்படி தீமையும் வருமே, வரத்தானே செய்யும், பொறுத்து கொள்ள வேண்டும், இரண்டையும் தாங்கிக் கொண்டு எதிர்நீச்சல் போட வேண்டும். நன்மை வரும்போது என்ன எதிர்நீச்சல் போடணும்? அந்த நீரோட்டத்தோடு நீங்கள் அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டுருப்பீங்களே, தீமை வரும்போது என்ன எதிர்நீச்சல் போட போகிறீங்க? எதிர்நீச்சலாக உங்களுக்கு மூச்சு வாங்குமா, மூச்சு அரைக்குமா, இருக்காதா? நீரோட்டத்துடன் கலக்க வேண்டுமா? நீரோட்டத்தை விட்டு வெளியேறிட வேண்டுமா? எதிர்நீச்சல் போட்டு கதை சேர்ந்து விடுவார்கள். ஆனால் நீரோட்டத்துடன் நான் வாழ வேண்டும், சுகமாக நீரோட்டமாக இருக்க வேண்டும், வெள்ளம் கரைப்படாத நீரோட்டமாக இருக்க வேண்டும், என்னுடைய இயற்கைக்கு என்னுடைய தேவைக்கு அழகான நீரோட்டமாக இருக்க வேண்டும், அதில் நான் வாழ வேண்டும். இது உங்களுடைய இயற்கையான விருப்பம். துன்பம் வரும்பொழுது நீங்கள் வேண்டும் என்று கூறக்கூடிய நாம் துன்பம் வரக்கூடாது என்று கூறும்பொழுது ஏன் துன்பம் வரத்தான் செய்யும் என்று கூறுகின்றீர்கள்? இங்கு நாம் நம்முடைய பெருமையை கொண்டு, நம் அறிவை கொண்டு வாழ்கின்றோம். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும், நீங்கள் உங்களுக்கு வாக்களித்துக் கொள்வதும் வானங்களில் உருவாகி கொண்டிருக்கின்றன. உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் கேடுகளும் உங்களுடைய மனதில் என்ன வைத்திருக்கின்றீர்களோ அதற்கு தகுந்தவாறு மேலிருந்து இறங்குகின்றன என்பதை நாம் அறிய வேண்டும். மழையை பற்றி கவலைப்படவில்லை, வெயிலுடைய தாக்கம் அதிகமாகும் பொழுது மழை வேண்டும் என்று விரும்புகின்றோம். மழை அதிகமாக பெய்து வெள்ளம் பண்ணும் பொழுது மழை நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். உங்களுடைய தேவை அறிவிக்கப்படுகின்றது, வானங்கள் நிகழ வேண்டும், உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றுமே நிகழ வேண்டும். நீங்கள் மிதமான மழையையும் மிதமான தூரலையும் மிதமான சாரலையும் மிதமான குளிர்ச்சியையும் உயிரோட்டமுள்ள பொங்கி எடக்கூடிய நீரோட்டம் பூமியின் அடியிலிருந்து ஊற்றுக்களாக பெருக வேண்டும் என்பதும், தட்டினால் ஊற்று பெருக வேண்டும் என்பதையும் நீங்கள் விரும்புங்கள். உங்கள் கால்களுக்கு அடியில் நீரோட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். இந்த விருப்பம் வேண்டுமா வேண்டாமா என்பது உங்களுடைய பெருமையின் அடிப்படையை பொறுத்தது. எனக்கு எல்லாம் தெரியும், அப்படியெல்லாம் நிகழாது, நிகழ முடியாது, வீண் கற்பனை, வேண்டுமா வேண்டாமா, இருந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நன்றாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பூக்களின் மனமும் பழங்களின் மனமும், விதவிதமான பழங்கள் விதவிதமான சோலைவனங்கள், நீரோட்டுகள் பொங்கியது, விதமான குளிர்ச்சி, வெயிலே தாக்காத அளவுக்கு அடர்த்தியான இடங்களில் நாம் வாழ்கின்றோம் என்று ஒரு அறிவிப்பு உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. இது சுகமான வாழ்க்கை என்று. இது எப்படி நிகழும் என்றுதான் உங்களுடைய அடுத்த கேள்வி. வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டால் நம்முடைய வரம்பு மீறிய அந்த பெருமை அது எப்படி நடக்கும் என்று. இருந்தால் நல்லா இருக்குமா இருக்காதா? ஆ, இருக்கு. எப்படி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இப்போது. எப்படி நடக்கும்னு கேட்டேனம்மா, எப்படி இருந்தால் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறீங்களே, எப்படி? மனக்கண்ணில் ஓடிவிட்டது, இது அழகானது தான், இது நடக்கும், நடக்க முடியும் இறைவனை நம்புவார்கள் நம்புவர்களுக்கு. அவனன்றி அனுபவம் அசையாது. நீங்கள் விரும்புங்கள், அசையும் மேலிருந்து கீழே வரையில். இப்பொழுது உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய வானத்திற்கும் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ற அதற்கு தகுந்த அளவுக்கான நன்மையும் தீமையும் இவ்வளவும் கலந்த அளவில் உங்களுடைய இயற்கையோடு உங்களுடைய மனம் இணைந்து இந்த உடல் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. நன்மைக்கு நன்மையும் தீமைகளுக்கு அதுபோன்ற தீமையும் இரண்டையும் கலந்து வாழக்கூடிய குழப்பங்களிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய உடல் வாழவில்லை, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உங்களை வாழ வைக்கவில்லை, என்வரன்மெண்டல் பியூட்டி சூழ்ந்திருக்கக்கூடிய இயற்கையின் அழகுமிக்க சூழ்நிலை உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. எது சத்தியம்? உங்களுடைய உடல் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதா, இயற்கையின் சுகமான அந்த சடுவலால் என்னுடைய உடல் சுகத்தை உணர்கின்றது, மனமும் புரிந்திருக்கின்றது, இந்த மூன்றும் இணைந்து வாழ்கின்றதா, உடல் மட்டும் வாழ்கின்றதா? நாம் உடல் வாழ்க்கையை, மிருக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 5 புலன்களுக்கு இல்லாமல் கண்களுக்கும் வாய்க்கும் தோளுக்குமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேறு எதற்கும் நாம் வாழவில்லை. இப்பொழுதுதான் என் உடல் பாரமடைகின்றது என்ற இயற்கை விரும்புவது ஒன்று மனம். இதற்காக காத்து கொண்டிருக்கின்றது வானங்களும் பூமியும். நீங்கள் வாக்களிக்கப்பட்டது வானங்கள் இருக்கின்றன. உங்களுடைய வாழ்வாதாரங்கள் அந்த வாக்குக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அங்கிருந்து உருவாக்கம் பெறுகின்றது, பூமி அடைகின்றது. உருவாக்கம் பெறாத வரையில் வானங்களில் அழகான சக்தி திரட்சிகளாக இருக்கின்றன. நீங்கள் நம்பும் பொழுது அது உருவாகி உங்களுடைய பூமி அடைகின்றது, உங்களுடைய இயற்கைக்கு ஏதுவாக, அவரவர் விருப்பத்திற்கு ஏதுவாக. உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய வானங்கள் நிகழக்கூடியதும் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் வானங்கள் இருக்கின்றன. உதாரணமாக காற்று, தண்ணீர். பூமியில் பயிர்களிடுகின்றன. அவை இல்லாமல் இந்த இரண்டும் இல்லாமல் பூமியில் பயிர்கள் இல்லை. இதனையும் நீங்கள் அறிகின்றீர்கள். இது உண்மைதானே? இந்த உண்மைக்கு பிறப்பாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு எதுவானதா, நமக்கு ஆகமானதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த உண்மைக்கு பிறப்பாக நீங்கள் வாழ முடியுமா என்பதை கவனியுங்கள். இந்த இயற்கை இல்லாமல் நான் வாழ முடியுமா என்று கவனியுங்கள். நிச்சயமாக இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது எப்படி நாம் நம் உடலை கொண்டு வாழ்கின்றோம் என்று உடலுக்கு தேவையானதை மனதுக்கு கொண்டு வருகின்றேன். மனதுக்கு தேவையானது உடலுக்கு விளைய வேண்டும். இந்த உடல் விளைய வேண்டும் என்றால் இயற்கையினை சூழ்ந்திருக்க வேண்டும். இதற்கு வாழ்வழிக்கக்கூடிய உயிரோட்டம் அளிக்கக்கூடிய அந்த இயற்கையினை சூழ்ந்திருக்க வேண்டும். இந்த இரண்டுக்கும் நடுவில் நான் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். நான் என்று உடலை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக அல்ல. நான் என்பது உங்களுடைய இயற்கையின் எழிலும் உங்களுடைய மனதின் நம்பிக்கையின் அழகும் இணைந்ததாக இருக்கின்றது. நன்மையை நாம் விரும்புகின்றோம். இப்பொழுது எனக்கு நன்மைகள் விளங்க வேண்டும். நன்மை என்பது என்னுடைய உள்ளத்திலும் நன்மை, என்னுடைய இயற்கையிலும் இதற்கு பிரதிபலிக்கக்கூடிய அந்த படைப்புகள் நிகழ வேண்டும். இந்த படைப்புகள் அனைத்தும் வானங்களிலிருந்து இறங்குகின்றது. என் மனமும் என்னுடைய வானங்களும் பூமியும் எனக்காக என்னை சூழ்ந்திருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை அங்கு அமைகின்றது, உடலோடு கூடிய வாழ்க்கை. கடைசியாக உடல். நீங்கள் ஒரு கருவாக ஆவதற்கு முன்பாக உங்களுடைய தாயின் கருவறையில் ஒரு சக்தி திரட்சியாக இருக்கிறீர்கள். பின்னர் கருவாக அமைகின்றீர்கள். பின்னர் அது வளர்கின்றது. உங்களுடைய எண்ணம் போல் அங்கு வளர்கின்றது. எப்படி வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள்? நான் வளர்க்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது அது உலகத்தின் அடிப்படையை கொண்டிருக்கக்கூடிய சராசரி அறிவை கொண்ட ஒரு குழந்தையாக அது வளர்கிறது. உள்ளுக்குள் என் இறைவன் உன்னுடைய அருளை கொண்டு அது விளங்க வேண்டும் என்று விரும்பியிருந்தால் ஞானமிக்க அந்த குழந்தை வளர்ந்து வரும்பொழுது அது வெளியாகும் பொழுது இயற்கையை அதை சூழ்ந்து நிற்கும். இயற்கையினுடைய அவ்வளவு எழில் மிகுந்த ஞானங்களும் அவற்றை சூழ்ந்திருக்கும். அது தானே வளரும், நீங்கள் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி கருவறையிலிருந்து வளர்க்கும் போது நீங்கள் வளர்க்கவில்லையோ, அதே போன்று பிறந்த பின்னர் அதனுடைய வளர்ச்சியும் நீங்கள் வளர்க்கவில்லையோ, அதனுடைய உடல் அமைப்பையும் நீங்கள் அமைக்கவில்லையோ, அதற்கான பேசும் திறனையும் நீங்கள் கொண்டு வரவில்லை. இயற்கையிலிருந்து அது கிரகிக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு மனம் தூய்மையாக இருக்கின்றது. உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு நான் என்ற அந்த கேட்டிலிருந்தும் அந்த அசுத்தத்திலிருந்தும் விலகி நீ ஒருவன் தான் என்ற அந்த எண்ணம் கொண்டிருக்கின்றீர்களோ அதுவரையில் நிச்சயமாக இறைவனுடைய பாதுகாப்பு உங்களை சூழ்ந்திருக்கின்றது. வானங்களிலும் பூமியும் அது அழகான சம்பவங்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கும். உங்கள் குடும்பத்தை சுற்றிக்கும் அந்த ஒரு குழந்தைக்காக வேண்டி அங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு மக்களுக்கும் நன்மையாக இருக்கும். ஒரு அழகான தூய்மையான படைப்புக்காக வேண்டி என் இறைவனை என் கர்ப்பத்தில் உள்ளதை நான் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் என்று கூற வேண்டும். என் பொறுப்பில் விட்டுவிடாதே. ஆனால் டாக்டர் பொறுப்பில் விட்டுவிடுகின்றோம், நீ தான் எனக்கும் என் குழந்தைக்கும் என்று. எந்த அளவுக்கு நமக்கு கேடு என்பதை நாம் இப்பொழுது அறிய வேண்டும். உங்களுடைய உயிருக்கு டாக்டர்களா அல்லது உயிரை படைத்தானே அந்த இறைவனா, எப்படி நாம் திசையை மாறுகின்றோம்? ஒவ்வொரு வார்த்தையும் இப்பொழுது உங்களுடைய மனதில் நினைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக நான் என்னை பாதுகாப்பவன் இல்லை, என் குடும்பத்தை பாதுகாப்பவன் இல்லை, என்னுடைய மனைவி மக்களை நான் பாதுகாப்பவன் இல்லை, எனக்கே நான் நன்மையோ தீமையோ செய்து கொள்ள முடியாது, ஆனால் விரும்ப முடியும். என்ன வேண்டுமோ அது உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. விரும்புங்கள், அருளாக அறிவிக்கப்படுகின்றது. நீங்கள் பொருளை ஆசை கொள்கின்றீர்கள், பொருள்களில் உயிரோட்டம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய மனதிலிருந்து தோன்றும் பொழுது அது உயிரோட்டமுள்ள பொருளாக உங்களுக்காக படைக்கப்பட்டு உங்களிடம் வந்து சேரும். வெளிப்புறன்களை கொண்டு ஆசைப்படும் பொழுது, பொருள்கள் ஆசைப்படும் பொழுது நிச்சயமாக செத்த பிணங்கள் போன்றது உங்களுக்கு பாரமாக அமையும். பணம் சம்பாதிப்பது உங்களுக்கு பாரம், அதை சேமித்து வைப்பது இன்னும் பெரும் கவலையும் பயமும். அது எந்த நேரத்தில் பறி போகும் என்பதும் பெரும் கவலை. மீண்டும் அவற்றை நாம் சம்பாதிக்க முடியுமா என்பதும் தெரியாது. ஆனால் வாட வேண்டும். எவ்வளவு பெரிய பாரம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை கவனிக்க வேண்டும். இரண்டு வகையான வாழ்க்கை இருக்கின்றது. ஒன்று, உங்களுடைய மனதை நீங்கள் கவனிக்க ஆரம்பியுங்கள். அந்த மனதை கவனிக்கும் பொழுது வானங்களும் பூமியும் உங்களை கவனிக்கின்றன, இறைவனுடைய அனுமதியை கொண்டு, இறைவனுடைய கட்டளையை கொண்டு. ஏனென்றால் ஒரு கட்டளை, அழகான ஒரு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த கட்டளை இறைவன் அமைக்கின்றான். மனிதனுக்கு உரிய இந்த சுகமான வாழ்க்கை இயற்கையில் அமைந்திருக்கின்றது. உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இயற்கையோடு அமைந்திருக்கின்றது. இந்த ஐந்து புறங்களுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய இயற்கையோடு அமைந்திருக்கின்றது. இதன் மீது சக்தி படைத்தவன் இறைவன் ஒருவன் தான், நீங்கள் அல்ல. ஆனால் என்னுடைய எண்ணத்தில் பணம் ஒன்றுதான் குறி, பணம் அவ்வளவுதான், எதை சாதிக்க முடியும் என்பதை வைத்துக்கொண்டு உங்களுடைய அவ்வளவு படிப்படையும் திரட்டினாலும் இந்த பணம் என்ற ரூபாய் நோட்டை தவிர வேறு எதனையும் அது சம்பாதிக்க முடியாது. இந்த பணம் என்னுடைய உடல் பாரத்தை நீக்குவதற்காக, என்னுடைய நோய்களை களைவதற்காக அவ்வளவும் செலவாகிவிடும். பின்னர் உடல் மட்டுமே, உயிரற்ற உடல் அங்கு நிற்கும். இப்பொழுது நான் எந்த விதமான நன்மையையும் தேடாமலும், எந்த விதமான நன்மையும் நாடாமலும், இயற்கைக்கு விரோதமாகவும், என் மனதிற்கே கடும் விரோதியாகவும், இறைவனை மறுத்து நிராகரித்து வாழ்ந்தவனாகவும், அனைத்து பாவங்களுடனும் நான் சேர்ந்து என்னுடைய உடல் அங்கு சாட்சியமாக இருக்கின்றது. செத்த உடல், பூத உடல், பூதம்னே அதுக்கு பேர், உயிரற்ற உடல். வாழ்ந்த போதும் பூதமாகத்தான் வாழ்ந்தோம், உயிருடன் வாழவில்லை. எப்பொழுது கவலை ஒன்று தீண்டிவிட்டதோ அந்த கவலையை நீக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். கவலை பணத்தை கொண்டு அல்ல, குணக்கேடுகளை கொண்டு கவலை ஏற்பட்டது. என்னுடைய குணம் பக்கம் நான் திரும்புகின்றேன். இப்பொழுது நன்மை வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய பாதைகளை கிழக்கிலோ மேற்கிலோ அமைத்துக் கொள்வதில் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த இறைவன் உங்களுடைய மனதை படைத்தான், அந்த மனதில் அழகான செய்திகளை அமைத்தான். இது நடக்க வேண்டும் என்று இயங்குகின்றீர்கள், விரும்புகின்றீர்கள், நடக்காது என்று முடிவு கட்டுகின்றீர்கள், குழப்பங்களில் ஆகின்றீர்கள். இனி உங்களுடைய வாழ்க்கை குழப்பமான வாழ்க்கை. எது வேணும் எது வேண்டான்னு கூட நமக்கு பிரித்து பார்க்க தெரியாது. நோய்கள் இருக்குது வேண்டாம் அப்படிதானே, சுகமாகுமா சுகமாகாதா என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம்னு கேட்கறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு இந்தந்த காரணங்களாக இருக்கலாம். எனக்கு கேன்சர் வந்திருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் புகைப்பிடிப்பாக இருக்கலாம், மாசுபாடாக இருக்கலாம், தண்ணியில் இருக்கலாம், சாப்பாட்டில் இருக்கலாம், காற்றுல இருக்கலாம். சரி, இவ்வளவும் சரி, இவ்வளவும் சேர்ந்து எனக்கு இருக்குதா, ஏதாவது ஒன்றுன்றா, எல்லாம் சேர்ந்தும் இருக்கலாம், தனித்தனியாகவும் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணமாக இருக்கு, எல்லாமே காரணமாக இருக்கலாம். இது தேவையா நமக்கு, முடியுமா முடியாதா, சுகமாக்க முடியுமா முடியாதா, முடியாது. உங்களுக்கு என்ன வேணும், சுகமாக வேண்டும். எந்த ஒரு டாக்டர்கிட்டயாவது போயிட்டு சாதாரண காய்ச்சல் வரட்டும், எழுதி கொடுத்துட்டு சுகமாக்குவாங்களான்னு கேள்வி. அப்படி என்றால் அவர்கள் சுகமாக்கினார்களா அல்லது சுகமாக வேண்டும் என்று உங்களுடைய தீர்க்கமான இந்த பிரார்த்தனை, மனமார்ந்து நீங்கள் செய்த பிரார்த்தனை, பயபக்தியோடு செய்த பிரார்த்தனைக்கு சுகமாகியதை முடிவு செய்யுங்கள். லேசானது சிந்தித்து பார்ப்பவருக்கு எது நடந்தது என்று. டாக்டர்களிடம் செல்கின்றோம், நிச்சயமாக அவர் சுகமாக்கவில்லை. அவர்கள் சுகமாக்கக்கூடிய திறன் பற்றியிருந்தால் எழுதி கொடுக்கட்டும். காய்ச்சல், சளி காய்ச்சல் சுகமாக்க எத்தனை நாளில் சுகமாக்க முடியாது. அவ்வாறு இருக்கும் பொழுது எப்படி நாம் தீர்மானிக்கின்றோம், என்னுடைய டாக்டர்கள் என்னை காப்பாற்றுவார்கள், உயிரை காப்பாற்றுவார்கள். இன்னமும் இறைவன் அறிவிக்கின்றான், உயிரை பற்றி யாருக்கு தெரியும்? உங்களுடைய டாக்டர்கள் உயிரை தெரியுமா? உயிரை படைப்பார்களா? ஒரு கொசுவை படைப்பாங்களா? அவங்க அழிக்க தெரியும், அடிக்கக்கூட முடியாது, அது பரவிட்டு இருக்கும், அதிகமாயிட்டு இருக்கும். நன்மையோ தீமையோ செய்து கொள்ள சக்தி இல்லாத இந்த அறிவற்ற மக்கள் தங்களை மருத்துவர்கள் என்றும், உயிர் காக்கக்கூடிய இறைவனுக்கு நிகரானவர்கள், உன்னதமான தொழில் புரிவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையா பொய்யா? பணத்திற்காக அவர்கள் வேலை செய்கின்றார்களா? ஆம். பணம் என்று இருக்கும்பொழுது அது உயிரை வாங்காமல் விடாது. உயிருக்கும் பணத்திற்கும் நேர் எதிரான ஒரு தொடர்பு இருக்கின்றது. பணம் பணம் போகும்போது என் உயிரே போயிடுது. உயிர் வேணுங்கிறது இருக்கும்போது ஏற்கனவே அது இருக்கத்தான் செய்யும், காப்பாற்றி கொள்ள வேண்டும். உயிரை பறிக்கக்கூடிய பணத்தின் பக்கம் செல்லும் பொழுது நமக்கு பெரும் துயரங்கள் ஏற்படுகின்றன. பணம் உங்களுடைய இயற்கைக்கு அது ஒருபோதும் உதவாது. உங்களுக்கான இயற்கையை படைப்பதற்கும் அது உதவாது. அவ்வாறு இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் பணத்தின் பக்கம் செல்கின்றீர்கள்? நன்மையை அடைய மனிதர்கள் விரும்புகின்றார்கள், நிச்சயமாக விரும்புகின்றார்கள். அந்த நன்மை என்ன என்று தெரியாமலேயே, அந்த நன்மை என்பது உங்களுடைய உள்ளத்திற்கும் உங்களுடைய இயற்கைக்கும் நடுவே உங்களுடைய உடல் சுகமாக வாழ வேண்டும். அதற்காக வேண்டி இந்த இயற்கை அவ்வளவுமே வானங்கள் முதலாக பூமி வரையிலும் ஒரே நேர்கோட்டில் எனக்காக அமைய வேண்டும் என் சுகத்திற்காக என் உடலை வாழ வைப்பதற்கு, இது நன்மை. உங்களுடைய உள்ளத்தின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? இல்லை. உங்களுடைய உடலின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒன்றின் மீதும், சுகமான அனுபவங்களின் மீதும் உங்களுக்கு, அது வருவதற்கு முன்பாகவே நான் இதனை எனக்காக அமைத்துக் கொள்வேன் என்று கூற முடியுமா உங்களால்? ஒரு நோய் இல்லாமல் நான் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வேன் என்று கூற முடியுமா? எவ்வளவு சம்பாதிக்கின்றேன் என்பது முக்கியமல்ல, இந்த சம்பாத்தியத்தில் நோய்களுக்காக வேண்டி எவ்வளவு அது தின்றுவிடும், இந்த நோய் என்ற சம்பாத்தியத்தில் பெரும்பகுதியை தின்றுவிடும், வீணாக்கிவிடும் என்பதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு நான் இந்த நோய்கள் வராமல் என்னுடைய பணத்தை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்ல முடியுமா? இந்த பணத்தின் காரணமாக நீங்கள் வாழக்கூடிய உங்களுடைய உணவு உங்களுக்கு நன்மையாக அமையுமா? நிறைய சம்பாதித்து விட்டேன், நல்ல உணவு இருக்கின்றது, ஏன் நோய் வந்தது, எங்கிருந்து வந்தது? இந்த நோய்களுக்காக வேண்டி இந்த பணம் அதிகமாக செலவு செய்யப்படுகிறதா அல்லது உங்களுடைய உணவுக்காக வேண்டி செலவு செய்யப்படுகின்றதா? உணவு குறிப்பிட்ட அளவு தான், அதுக்கு சாப்பிட முடியாது. ஆனால் நோய்களுக்கு அவ்வளவும் போய்விடும் ஒரே நாளில். உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் எதனை பிரதானமாக கொண்டிருக்கின்றீர்களோ அதனை கொண்டு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக நான் வாழ்வேன் என்று. நன்மை என்பது உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்டது அல்ல. உங்களுடைய கண்கள், காது, வாய், மூக்கு, தோல் இவை அனைவத்தும் அறிவது அறிவாகும். இவற்றை இயக்குவது ஞானங்களாகும். அந்த ஞானங்கள் உங்களுடைய மனதிற்குரிய விருப்பங்கள், சுகமான விருப்பங்கள். உங்கள் மனதில் கூட நீங்கள் எண்ணி பார்க்க முடியாது இது சாத்தியமா என்று, ஆனால் வேண்டும் என்று விரும்பக்கூடியது. என்றென்றும் எனக்கு துரலும் சாரலும் வேண்டும், எனக்கு குளிர்ச்சி வேண்டும் குளிர்கூடாது, கதகதப்பு வேண்டும் வெப்பம் கூடாது, எங்கு நோக்கிலும் எனக்கு இயற்கையினுடைய செல்வங்கள் நிலைத்திருக்க வேண்டும் விரும்புங்கள். ஆனால் முடியுமா? உங்களால் முடியாது. வேண்டுமா? வேண்டும், அவ்வளவுதான், யாரால் முடியும்? அப்படி என்றால் வேண்டும் என்று நான் கூறுகின்றேன், படைக்கப்பட்ட ஒன்று, படைக்க இருக்கக்கூடிய ஒன்று இறைவனிடமிருந்து எனக்கு வரும் பொழுது இது இறைவனுடைய பாக்கியங்கள், உங்களுடைய இதயத்தில் நிரப்பமாக இருக்கின்றன. எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் இறைவனுடைய அருள் சூழப்படாமல் அந்த இதயம் இல்லை. அதன் காரணமாகத்தான் இப்பொழுதும் ஓரளவுக்கு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விரும்பியோ விரும்பாமலோ வேண்டும் என்று உள்ளுக்குள் ஒரு நப்பாசை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நப்பாசையின் காரணமாக வாழ்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இயற்கையும் ஏதுவாக இருக்கின்றது. அறிந்து கொள்ளுங்கள், இறைவன் நம்மோடு இருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் அவனுடைய செய்தி இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த செய்தி வானங்களோடு உங்களை தொடர்பு கொள்ள செய்கின்றது. மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அங்கிருந்துதான் உங்களுடைய காற்று இறங்குகின்றது. இதை நம்பிக்கை கொள்வதற்கான அத்தாட்சியும் இருக்கின்றது. காற்று இல்லாமல் வாழ முடியாது. அந்த இயற்கை அவசியம், மூக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது, உறுப்புகள் இருக்குது, எப்படி இயக்குவீங்க? அந்த காற்றில் உங்களுக்கான உயிரோட்டம் வேண்டும். இப்படி எல்லாத்துக்கும் ஒரே உயிரோட்டம் தான். நான் கவலையோடு இருந்தால் மூச்சு இறைக்கும் எனக்கு அதிகமாக, என்னுடைய இயற்கை எனக்கு மாறி இருக்கின்றது. ஏன் இந்த கவலை? ஒரு தேவை எனக்கு இருக்கின்றது, அந்த தேவை வேண்டுமா என்று தான் இறைவன் கேட்கின்றான். உங்களிடத்தில் வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் என்று விரும்புகின்றது. பிறகு என் இறைவனை உன்னிடமே ஒப்படைக்கின்றேன் என்று ஏன் இடம் ஒப்படைக்கவில்லை? ஏன் மனசில் டாக்டரை பார்க்கணும்னு இருக்குது? ஏன் மனசில் வந்து எனக்கு தெரிந்த சில யுக்திகளை கையாளணும்? சில பாட்டி வைத்தியம், வீட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியம் எல்லாமே இருக்குது. எதற்காக உங்களுடைய வைத்தியத்தின் மீது செல்கின்றீர்கள்? இவ்வளவும் நீங்கள் செய்த பிறகுதானே இப்பொழுது துன்பத்திற்குள்ளாகி இருக்கின்றீர்கள். இந்த துன்பத்தை உங்களால் விடுத்துக் கொள்ள முடியுமா? எந்த அளவுக்கு போகும் என்று தெரியுமா? சாதாரண சளி காய்ச்சல் எந்த அளவுக்கு உயிரை பலிவாங்கக்கூடிய அளவுக்கு போகும் என்று தெரியுமா? தெரியாது. அப்படியானால் நீங்கள் விரும்பக்கூடியது ஒன்று மட்டுமே தான் உங்களிடமிருந்து இறைவன் எதிர்பார்ப்பது. அந்த மனதை என்றும் ஒப்படைங்கள். நான் படைத்தேன், உங்களுடைய அதிகாரத்தில் இல்லை. அந்த மனதை கொண்டுதான் உங்களுடைய காரியங்கள் அவள் நிகழ்கின்றன. துன்பம் நீங்க வேண்டும் என்று என் மனம் கூறுகின்றது. இப்பொழுது நான் என்னுடைய அறிவை கொண்டு நான் செயல்படுகின்றேன். அந்த அறிவை கொண்டு தான் சம்பாதித்தீர்கள் இந்த துன்பத்தை. இவ்வளோ காரணம் துன்பம் வேண்டாம் என்று விரும்புகின்றீர்கள். ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதை தவிர ஏதாவது சொல்கிறாங்களா? படிப்பறிவு, மருத்துவ அறிவு, உலகளாவிய மருத்துவ அறிவு. உடலை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உடலில் மனசுன்னு ஒன்று இருக்குது. அந்த மனசை கொண்டு உடல் இயங்குதா? சம்மந்தம் இல்லாமல் இயங்குதா? நான் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சா கூட என் மனசு மனதை தயார்படுத்தணும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அது அனுமதி வச்சா தான் நான் பண்ண முடியும். பண்ண முடியாது. நான் கட்டாயப்படுத்தி நீ பண்ணணும்னு சொல்லி நான் அனுபவித்து ஒரு ட்ரைனிங் மாதிரி என்ன நான் ஒரு மிருகமாக்கிடுறேன். டெய்லி எழுந்திரிச்சோன்னே வாக்கிங் போயிட்டு வரணுன்ற நான் ஒரு மிருகமாக படக்கப்பட்டுறேன். நான் விரும்பலை ஆரம்பத்தில். அந்த விருப்பத்தை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள். இரவு பூராவும் நீங்கள் அழகான அமைதியான உறக்கத்தில் ஆகி அதிலிருந்து கிடைத்த சக்தி புது தெம்போடு யாராலும் அந்த சக்தியை கொடுக்க முடியாது. அந்த காலைப்படுதில் இந்த சக்தியை ஒரு மணி நேரத்தில் வேகமாக நடந்து மூச்சரிக்க வீட்டுக்கு வந்து அப்படியே வீணாக்கிட்டு உட்காந்து என் உடம்பு ஃபிட்டாக இருக்குது. அன்றைய நாளுடைய ஒட்டுமொத்த பொழுதுக்கும் இந்த புத்துணர்ச்சியையும் புது தெம்பையும் புது பொடிவையும் நீங்கள் உபயோகப்படுத்தியிருக்க வேண்டும். கலைப்பே இல்லாமல் மனதிற்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உடலுக்கு செலவழித்தீர்கள். எந்த விதமான நன்மைக்கும் எந்த விதமான சுகத்துக்கும் இடமில்லாமல் செலவழித்துவிட்டு அவ்வளவையும் டயர்டாகிட்டு இனி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்கின்றீர்கள் பலவீனர்களாக. நம்ம என்ன மிருகங்களா உடல் மட்டும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு? உடற்பயிற்சியை போன்று ஒரு கேடு, ஒரு தரித்திரம் நமக்கு கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை போன்று, உடல் உழைப்பை போன்று ஒரு கேடு, மனதுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேடு கிடையாது. காலையில் எடும்பொழுது மனதுக்கு சுகமாக இருக்க புது தெம்பும் புத்தொழியும் புத்துணர்ச்சியும் மனது சம்மந்தப்பட்டதா, உடல் சம்மந்தப்பட்டதா? அதன் காரணமாக உடல் அவ்வளோ லேசாக இருக்கும். மனசின் காரணமாக சிந்தித்து பாருங்கள். அந்த மனதினுடைய தன்மையை நான் அதிகரிக்க வேண்டுமா இல்லையா? வீணான எண்ணங்களிலிருந்து நான் விடுதலை செய்யப்பட்டேன். இரவு நேரம் தூங்கப் போகும் பொழுது என்னுடைய பணத்தை பற்றிய கவலையை நீக்கப்பட்டேன். முதல் பெரும் கவலை அதுதான். தூக்கம் வரும்பொழுது பணத்தை பற்றிய கவலை நீங்க வேண்டும். நாளைக்கு என்ன சம்பாதிப்பது என்று எண்ணிக்கொண்டு தான் தூக்கம் வராது. சம்பாதித்தது போதும் என்று நான் அந்த மனதை அலைக்கடிக்காமல் அமைதியை கொடுக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. அவங்க தூங்கட்டும். அவர்கள் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது பிடிக்காது எனக்கு. காலையில் கொஞ்சம் எல்லாம் செய்வேன், ஆனால் ராத்திரி வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் வெளியே போயிடணும். எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எனக்கு கோவம் வந்து. வீட்டுடைய பாதுகாப்பு ஒரு லாக் போட்டாச்சு, அது வீடு எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படி கவலை கிடையாது. இந்த வீட்டுடைய பூட்டை உடைக்க தேவையான ஆகும். அந்த அமைதியை கொடுத்தது யார்? எல்லாவற்றையும் இறைவன் தன்னுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு உங்களை உணர்க செய்தான். உங்கள்கிட்ட பொறுப்பை போட்டுச்சு கண்டிப்பாக நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்க. ராத்திரி போல காவல் நியாயமே வெளியே காத்துட்ருக்கோம். உங்களை தூங்க செய்தது யார்? பாதுகாப்பு ஒன்று நீங்கள் தூங்குகள் என்று அவ்வளவு அமைதியை கொடுத்து தூங்க செய்தது யார்? அவன் அறியாமல் நீங்கள் தூங்க முடியாது, அவனுடைய அனுமதி இல்லாமல் தூங்க முடியாது. எழுப்புதும் அபிதமை. நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுடைய உணர்வை பெற்றுக்கொண்டீர்கள். அங்கே இருக்கக்கூடிய கசல்கள் நீங்கிவிட்டன. இரவு முழுவதும் என்னுடைய பாதுகாப்பில் நீங்கள் இருந்தீர்கள். சிந்தித்து பார்ப்போருக்கு இரவின் அத்தாட்சி மிக மிக உயர்வான அத்தாட்சியாக இருக்கும். பின்னர் பகல் விடுகிறது, எல்லா பொறுப்பும் இப்போ வந்துடுச்சு. பொறுப்பில்லாமல் ராத்திரி போல் தூங்கிட்டு காலை எழுந்திரிச்சோடனே இவருக்கு எல்லா பொறுப்பும் வந்துடுச்சு. இனிமேல் நான் தான் குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி. இங்கு தான் என்னுடைய கஷ்டங்கள் ஆரம்பமாகின்றன. நன்றியற்றவர்களாக நாம் இறைவனுடைய பார்வையில் ஆகிவிட்டோம். இந்த நாளில், இந்த பொழுதில், இப்பொழுது முதலாக என் இறைவனே, இந்த இறைவன் சாட்சியத்தையும் இந்த இறைவனுடைய அத்தாட்சியையும் தெளிவான சான்றாக என்னுடைய இதயத்தில் உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த உணர்வுடன் என்னுடைய பகல் வேலையை நீ வழிநடத்தியவனே. என் குடும்பத்தை பாதுகாப்போம் நான் அல்ல, என் வீட்டை பாதுகாப்போம் நான் அல்ல, என்னுடைய பொருளாதாரம் முக்கியமல்ல, அருள் ஆதாரமாக நீ கொடுக்கக்கூடிய உன்னுடைய உணவு, உன்னுடைய ஞானங்கள், உன்னுடைய ஞானங்களைக் கொண்டு நான் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய என்னுடைய உதவிகள், அதிலிருந்து நான் பெறக்கூடிய அவர்களுடைய நல் உணர்வுகளும் நல் ஆசீர்வாதங்களும் என்னை பற்றிய நல் எண்ணங்களும் கொண்டு வருவதற்காக வேண்டி நான் அவர்கள் செய்யக்கூடிய உதவி மிதமெஞ்சி இருக்கும் என்னுடைய ஆற்றல் உன்புறமிருந்து வருமானால். இப்பொழுது இங்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற செய்திகள் அனைத்துமே உங்களுடைய உள்ளம் ஏற்கக்கூடியது தான். ஆனால் இதனுடைய சத்தியத்தை மறந்துவிட்டிருந்தேன். நினைவு கூறும்பொழுது ஆம் என்று தோன்றுகிறது, சரிதான் என்று தோன்றுகிறது, அவ்வளவுதான். உலக மக்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது, ஒருபோதும் பின்பற்றாதீர்கள். அவன் ஒருவனை தவிர எல்லோரையும் நம்ப ஆரம்பித்துள்ளீர்கள். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் தின் நண்பற்றியும், அவனை தவிர கதியில்லை என்பதால் கும்பிடுவதற்கு உரிய ஒரு சொல் அல் லாஹூ என்று மூன்று உச்சரிப்புகள். அல் என்பது தி என்று பொருள், லா என்றால் இல்லை என்று பொருள், ஹூ என்றால் அவன் என்ற பொருள், தி நன் பட் ஹிம். இந்த உண்மையின் மீது நாம் நிலைத்திருக்க வேண்டியதாக இருக்கின்றோம். என்னை தூங்க செய்தது நீ தான். இந்த தூங்கும் பொழுது குடும்பத்தின் அனைவரையும் காப்பாற்றியது நீ ஒருவன் தான். உன்னை தவிர இல்லை, அந்த உன்னை தவிர இல்லை என்ற அந்த சத்தியத்தை நாம் நன்றியோடு நினைவு கொள்ள வேண்டியிருக்கின்றது. நாம் விழித்ததும் பகல் வேளைகளில் உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த உண்மையின் மீது, இறைவின் அத்தாட்சியின் மீது, பகலையும் எனக்கு நீ உடைமையமாக்கி இறைவனே என்று என் குடும்பத்திற்கு நான் கற்பிக்க வேண்டும். அத்தியாயம் 6:116. பூமியில் உள்ளவர்களில் பெரும்பாலானரை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் ஒருவன் தான், அவனை தவிர இல்லை. அல்லாஹ் என்ற அந்த ஒன்று கும்பிடுவதற்கு முன்பாக தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உள்ள தூய்மைப்படுத்திக் ஒன்று, அவனை தவிர கதியில்லை என்ற அந்த உண்மையின் மீது நீங்கள் நினைத்திருப்பவர்களாக உங்களுடைய உலகத்தை பாருங்கள். அங்கு எந்த ஒரு குறைவும் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய உணர்வு சுகமாக இருக்கின்றது. இந்த சுகமான உணர்வுக்கு வானங்களும் பூமியும் கட்டுப்பட்டிருக்கும். காலையில் எழும்பொழுது எவ்வளவு அழகான அந்த காட்சி உங்களுடைய சூரிய உதயத்தில் பாருங்கள். காரணம், இன்னும் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கவில்லை. எப்பொழுது நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றீர்களோ, நான் தான் என்னை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேலை செய்ய ஆரம்பிக்கின்றீர்களோ, சுட்டரிக்கக்கூடிய வெயில் மேலேறிவிட்டது. இனி எனக்கு கவலையும் கஷ்டங்களும் வேதனைகளும் அயற்சியும் இன்னும் தடுமாற்றங்களும் குழப்பங்களும் இன்னும் எனக்கு சோம்பலும் வியாதியும் தாக்க ஆரம்பிக்கின்றன. இதிலிருந்து நான் விலக வேண்டும். பூமியில் உள்ள மக்களில் பெரும்பாலானவரை நீங்கள் பின்பற்றுவீர்களா? நான் நிச்சயமாக அவர்கள் உள்ளத்தின் பாதையிட்டும் தடுத்துள்ளார்கள். நீ ஒருவன் தான் கதி என்ற அந்த அல்லா என்ற அந்த பாதையை விட்டும் தடுத்து விடுவார்கள். மனதில் பக்கம் சாய்ந்து விடுவீர்கள். இனி பணம் ஒன்றுதான் உங்களுக்கு புரியவில்லை, எதுவுமே புரியவில்லை. பணம் என்று ஒன்று வரும்பொழுது அவ்வளவு குணங்களையும் நீங்கள் விட்டொழிக்க வேண்டும். நற்குணங்கள் அனைத்தையும் விட்டொழிக்க வேண்டும். உங்களுக்கே விரோதமாக நீங்கள் செயல்பட வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய மனசாட்சி ஒருத்தம் யாரொருவரும் உலகத்தின் அடிப்படையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, நற்குணங்களுக்கு சாதகமாக இருந்து செயல்பட முடியுமா? நல்லவனாக வாழ முடியும். உள்ளத்தினுடைய சத்தியத்திற்கு சார்ந்து வாழ முடியுமா? விரோதமாக வாழ முடியுமா? விரோதமாக. அப்படியானால் இந்த சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் அடையக்கூடியது உயிரோட்டமுள்ள அருள் அல்ல, உயிரோட்டம் இல்லாத, உயிரோட்டம் நீக்கப்பட்டுவிட்ட அருள் நீக்கப்பட்டுவிட்டு ஜடம் போன்ற பொருள்களை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள், அது உங்களுடைய உயிரோட்டத்துக்கு உதவாது. வானங்களும் பூமியும் உங்களுக்கு சரி சாய்க்காது. எவ்வளவு கதிரினாலும் நீங்கள் சரி, உலகத்தில் உள்ள அவ்வளவையும் பார்த்தாகிவிட்டது. இப்பொழுது வானத்தை நோக்கி நீங்கள் திரும்புகின்றீர்கள். உங்களுடைய வாழ்வாதாரம் வானங்கள் இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் உணருங்கள். அந்த நேரத்தில் திரும்பி பார்ப்பதில் அர்த்தமில்லை. அது உங்களுக்காக உயிரோட்டமிக்க ஒரு அழகான சூழ்நிலையாக உருவாகி இந்த பூமியில் இறங்கும். உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக, ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே அவர்களுடைய இயற்கை சூழல் இருக்கும். நீங்களும் கூறுவீர்கள், ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது என் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லுவீங்க. எல்லாருக்கும் வேறு சூழ்நிலை, உங்களுக்கு ஒரு சூழ்நிலை. நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான சூழ்நிலை, தனித்தனியான வானமும் பூமியும் உங்களை சுற்றியிருக்க இயற்கையும் தனித்தனிய முறையே உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒன்றும் மற்றவருடைய இயற்கை எனக்கு பிறந்தாது, என்னுடைய இயற்கை மற்றவருக்கு பிறந்தாது, என்னுடைய சூழ்நிலையும் அப்படித்தான். உங்களுக்கு நேரம் சரியில்லை என்று கூறுவீர்கள். எல்லாருக்கும் ஒரே நேரம் தானே, காலை 8 மணி ஒரே நேரம் தான், என்ன நேரம் உங்களுக்கு சரியில்லை? உங்களுக்கான நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, உங்களுடைய இயற்கை உங்களுக்கு ஒத்துவரவில்லை. மற்றவர்களுக்கெல்லாம் அழகாக இருக்கின்றது. ஓரளவுக்கு அவர்களுக்குரிய காலமும் நிச்சயமாக உண்டு. எந்த நேரத்தில் நான் என்னுடைய மனிதர்களை மறந்து அவன் ஒருவன் தான் என்ற எண்ணம் தோற்றிருக்கின்றேனோ சூழ்நிலை உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். எப்பொழுது அதை விட்டுவிட்டு நான் மக்கள் என்று உள்ளத்தை விட்டுவிட்டு இறைவனை விட்டுவிட்டு திரும்பிவிட்டேனோ நிச்சயமாக பாதமான சூழ்நிலை தான். நாம் கற்பனைகளில் வாழ்கின்றோம், மூழ்கி கிடக்கின்றோம் சத்தியத்தை விட்டுவிட்டு. அந்த மூழ்கி கிடப்பதில் நான் பாதி மயக்கத்தில் இருக்கின்றேன். உலகத்தில் உள்ள மக்கள் ஒருவரையும் நம்பாதீர்கள். பொதுவாக இன்று நாம் அறிவிக்கப்பட இருக்கிறது என்னவென்றால், இனி என்னுடைய உடலை நான் வருத்த மாட்டேன், உள்ளத்தை நான் தூய்மைப்படுத்திக் கொண்டு அதனை நான் உறுதிப்படுத்துகின்றேன். மென்டல் ஃபிட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். வி ஆர் நாட் அனிமல்ஸ், வி ஆர் நாட் கேட்டல். மாடு மாதிரி உழைக்கிறது, மாடு உழைக்கட்டும், மனுஷன் அந்த உழைப்பை பயன்படுத்திக்கட்டும், மாடு உழட்டும், உழுது விளைநிலங்களை அது பயிரிட்டும், மனுஷனுடைய பலன்களை அனுபவிக்கட்டும். மனிதன் உயர்வான படைப்பு. நான் எரும மாடு மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு வாழப்பறையும் சொல்லாதீங்க. அழகான இதயத்தோடு, பண்பான இதயத்தோடு, இரக்கமுள்ள இதயத்தோடு, கனிவான இதயத்தோடு, அவ்வளவு அழகு மிக்க அந்த உள்ளத்தோடு வாழ வேண்டும். இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமான நன்மையை நீங்கள் அவசரப்படுகின்றீர்கள். நன்மை என்பது பொருள், நன்மை என்பது பணம், நன்மை என்பது வீடு வாசல், இவ்வளவுதான் நீங்கள் அவசரப்படுகின்றீர்கள். அதில் நன்மை இல்லை. உயிர் வேண்டும், அந்த உயிருக்கு இயற்கை வேண்டும். இயற்கையை நீங்கள் சம்பாதிக்க முடியாது, படைக்க முடியாது. உங்களுடைய இயற்கையோடு நீங்கள் வாழ வைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த இயற்கை உங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும், உங்களுக்கு பாதகமாக அமையக்கூடாது. இவை உங்களுடைய விருப்பமாகவும் இன்று உங்களுடைய பிரார்த்தனையாகவும் அமைய வேண்டும். என் இறைவனே, என்னுடைய வாழுமிடத்தை நீ சொர்க்க பூமியாக ஆக்கிக்கொடுன்னு கேளு. சொர்க்கம் என்பது என்ன என்று தெரியும் நமக்கு, அதனை நாம் மனக்கண்ணால் உணர முடியும். இதுவரையில் சொர்க்கம் என்ன என்பதை பார்க்கவில்லை, ஆனால் அழகானது என்று நாம் உணர்கின்றோம். யாரும் கற்பிக்கவில்லை, பார்த்தவர்கள் தங்களுடைய நிகழ்வுகளை பார்த்த அந்த அனுபவத்தை உங்களிடம் கூறி இப்படியாக இருக்கும் என்று யாரும் கூறவில்லை. ஒவ்வொருவரும் அறிகிறோம் சொர்க்க வாழ்க்கை வேண்டும் என்றால் என்னென்று தெரியாது. விரும்புங்கள், அவன் உங்களுக்காக இனிதான் படைக்க இருக்கின்றான். நீங்கள் அறிமுகப்படுத்தப்படாத ஒரு புதிய வாழ்க்கையில் பெரிய அனுபவங்களோடு, அழகான அனுபவங்களோடு, நித்தம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய, மூச்சிலும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய, அழகுக்கு மேல் அழகு கொடுக்கக்கூடிய அந்த இயற்கையின் பரிவாரங்களோடு நீங்கள் வாழ்க்கப்படுவீர்கள் என்பதை இப்பொழுது நம்புங்கள். நம்பிக்கையினுடைய உத்தரவாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்கள். உடல் உழைப்பு, உடல் பயிற்சி என்று மனிதனை மிருகமாக்கி வாழ வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய உடல் உங்களுடைய மனதால் இயக்கப்படுகின்றது. நம்பிக்கையை கொண்டு நான் வாழ்கின்றேன்னா உடலை கொண்டு வாழ்கிறேன். கண்டிப்பாக மனதின் நம்பிக்கையை கொண்டு வாழ்கின்றேன், ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உடலை கொண்டு வாழவில்லை. பிறகு உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அதற்கான பயிற்சி மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் மனம் உங்களுக்காக படைக்கப்பட்டுக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த, அகிலங்களை இயக்கக்கூடிய சக்தி வாய்ந்த, வானங்களோடு தொடர்பு கொண்டு பூமி வழியிலும் இயக்கக்கூடிய, உங்களுடைய நன்மைகளுக்காக உங்களுடைய இயற்கையை படைக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலை இழக்க ஆரம்பிக்கின்றது. உடல் சார்ந்து வாழும் பொழுது, பொருள் சார்ந்து வாழும் பொழுது நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை என்பது உங்களுடைய மனம் வானங்கள் பூமி மீது ஆச்சரியத்தை கொண்டிருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஆச்சரியத்தின் மீது நீங்கள் அமையுங்கள். உங்களுடைய உலகத்தின் மீது, உங்களுடைய இயற்கையின் மீது. இங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி பேப்பர் பார்த்துக்கிட்டு, சோஷியல் மீடியா பார்த்துக்கிட்டு வீணான காரியங்கள் ஏற்பட வேண்டாம். உங்களுக்கு உங்களுடைய இறைவன் ஒருவன் தான் அரசன் என்பதை அறிந்துவிட்டது. அந்த இறை அத்தாட்சியின் மீதும், மகத்தான ஆட்சி அதிகாரமுடைய அந்த ஒருவன் மீதும், அவன் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய சுகமான செய்தி அவன் உங்களுக்காக நிறைவேற்றுவானே, அந்த நம்பிக்கையின் மீதும், இவை அவ்வளவின் மீதும் நம்பிக்கையை கொடு இறைவனே என்று கேளுங்கள். வானங்கள் பூமி மீது ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்று கேளுங்கள். பூமியை மேஞ்சிட்டுக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுடைய ஆட்சி அதிகாரத்தையும் யார் வரப்போகிறாங்க, யார் ஆளப்போகிறாங்க, இந்த எண்ணத்தின் பக்கம் அநியாயமாக சென்றுவிட வேண்டாம். யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, நமக்கு வேண்டியது என்னுடைய உலகம் வானமும் பூமியும் என்னுடைய இயற்கையும் எனக்கு வேண்டும். அதற்கு யாரும் உத்தரவாதம் இல்லை. உங்களுடைய மனதிலேயும் நம்பிக்கைக்கூடிய அந்த அழகான செய்தியை தேவையில்லை. எந்த செய்தியும் உங்களுக்கு உபயோகப்படாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தின் மீது நிலைத்தின் பொருளாக இன்று நாம் வாழ ஆரம்பிக்கப் போகின்றோம். உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்கள் வானங்களிலும் பூமியிலும் நிரப்பமாக இருக்கின்றது. வானங்களிலிருந்து படைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய காற்றும் தண்ணீரும் உணவும். நிச்சயமாக நீங்கள் சம்பாதிப்பது பெரும் கேடு. அந்த உணவிற்கு அவர்கள் விலை விதித்தார்கள். அந்த விலைக்கு பணம், பணத்திற்கு தொழில், தொழிலுக்கு உங்களுடைய அடிமைத்தனம். ஏதாவது கற்றுக்கொண்டு அடிமையாக வாடுங்கள் என்று. உணவுக்கு யார் விலை பேச மாட்டார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். காற்று, தண்ணீர், உணவு, இந்த மூன்றுக்கும் விலை பேசக்கூடாது. யார் விலை பேசுவார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு நம்முடைய ஓட்டு கிடையாது. வேறு எந்த விதமான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நமக்கு தேவை கிடையாது. இந்த மூன்றையும் கொடுப்பவர் யார்? இதை கொடுக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் அடிமையாக முடியும், கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக முடியும். கவர்மெண்ட்னா ஆட்சி அதிகாரம், உங்களை அடிமைப்படுத்தி தான் எஜமானர்களை வாழக்கூடிய கவர்மெண்ட் கூடாது. நீங்கள் விரும்புங்கள், படைப்புகளை உங்களுக்கு அதிகமாக்குவான். பிறகு நீங்கள் எங்கே செல்லணும், எதுக்கு பெற்றோர், எதுக்கு வீட்டு வெளியே போகணுன்னா, எனக்கு வீடு, எனக்கு அதில் இருக்கக்கூடிய உணவு, காற்று, தண்ணீர், இயற்கை சூழல், ரம்யம்னா ரம்யம், அந்த வெட்டு வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது. பழங்களுக்கு குறைவு கிடையாது, காய்கறிகளுக்கு குறைவு கிடையாது, தானியங்களுக்கு குறைவு கிடையாது, பூக்களுக்கு குறைவு கிடையாது. நான் எங்கே வெளியே போக வேண்டும்? பெட்ரோலை வச்சுக்கிட்டு அவனை ஊற்றிக்கிட்டு எரிச்சிட்டு சாகட்டும், யாருக்கு வேண்டும்? பெட்ரோலோட எழுதி போச்சு, இந்த வேலை எழுதி போச்சு. விலையை பற்றி பேசாது, உணவு கேளுங்க. அப்போ தான் உணர்வு வரும். உணர்வு இழந்த நிலையில் ஒரு ஜடமாக ஒரு மனுஷன் கூட இல்லாமல் உணர்த்தனுக்கு அடிமைப்பட்டு வேலை செய்யக்கூடிய அந்த வேலை இனி வேண்டாம் என்று விரும்புங்கள். அது வரைக்கும் வேலை செய்யுங்க. உங்களுக்காக வானங்களும் பூமியும் விளையும் வரையில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உறுதியுடன் இருங்கள். இது நன்மைக்கான அறிவு. அதுக்காக வேலை செய்யக்கூடாதான்னு கேட்டாதீங்க, நல்லா செய்யணும். ஏன்னா நமக்கு தான் ட்ரெயின் ஆகியிருக்கும். மனசுக்கு ட்ரெயின் ஆகி இறைவன் உங்களுக்காக பணிந்து உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பொறுமையையும் உறுதியிருக்கின்றார்களை பார்க்கிறான். இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளுங்கள், உங்கள் சந்ததிகள் அழகாக இருக்கும், அவர்களுக்கு விளைச்சல்கள் இருக்கும். அது வரைக்கும் நம்ம உலகாலமும் பெருமையை கொண்டு தேடிக்கொண்ட இந்த கஷ்டத்தின் மீது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய சந்ததிகளுக்காக வேண்டி இப்பொழுது நீங்கள் உங்கள் சந்ததிகளை வளர்த்து வாருங்கள். இறைவனுடைய அருளை கொண்டு வாழுங்கள். பொருளை கொண்டு வாழ்வதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை நம்பிவிடாதீர்கள். ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்கள், நீ எவ்வளோதான் ஃபஸ்ட் மார்க் வாங்கினாலும் பணம் ஒன்று தான், இதை நம்பிடாது. இதை ஒரு சிஸ்டம் ஆக்கிட்டாங்க, இதை படித்தா தான் ஒன்று ஒரு மனுஷனை ஏற்றுக்கிறாங்க. அதுக்காக ஒரு வழி இல்லை, சீக்கிரம் படிக்க முடியும். இது கடவானி படிப்பு, கற்று மறக்கிறதுக்காக உள்ளது. கடவும் கற்று மறை இறைவனுடைய ஆறுதலை கொண்டு மாற்றலை கொண்டு வெளியே வா. உனக்காக உள்ள அந்த இயற்கையை வானங்கள் முதலாக போய் மறையும் இயக்கக்கூடிய இயற்கையை எந்த மனிதனும் கொண்டிருக்கவில்லை. உன்னுடைய உள்ளம் கொண்டிருக்கின்றது, இறைவனுடைய ஆற்றலாக கொண்டிருக்கின்றது, அவனுடைய பேர் அருளாகவும் ஆசீர்வாதமாக கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை கொள். சுகமான விஷயங்கள் ஒவ்வொன்றின் மீதும் நம்பிக்கை கொள். உங்களுடைய மக்களுக்கு, மகன்களுக்கு, மகள்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அவன்னா படிச்சியா, எதுக்கெடுத்தாலும் மூக்கு நடக்கக்கூடிய விஷயமாகவும், முழிக்க முழிக்க பேந்து பேந்து முழிக்கக்கூடிய வாழ்க்கையாகவும் உன்னுடைய வாழ்க்கை அமையக்கூடாது. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பேருபகாரம் மிக்க பரந்த மனப்பான்மையில் வாழக்கூடிய இறைவனுடைய ஆற்றலில் நீ பெருகக்கூடிய அந்த வாழ்க்கையை நீ விரும்பு என்று இறைவனும் அதை கேட்கச் சொல்லுங்கள். அந்த இறை உணர்வு பள்ளி வாசல்களிலோ, மசூதிகளிலோ, சர்ச்சுகளிலோ, கோயில்களில் இல்லை. உன்னுடைய உள்ளம்தான் கோயில் என்பதை அறிவித்துக் கொள்ளுங்கள். அங்குதான் உன்னுடைய வானங்கள் மூலம் பூமியில் ஆட்சி காலமாக நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றது. இறைவன் அனுமதி கொண்டு அவன் உன்னோடு இருக்கின்றான். உன்னை விட்டு வெளியில் ஆகிவிட வேண்டாம், நீ அவனோடு தங்கியிருக்க வேண்டும். அந்த உள்ளத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மதங்களை விட்டு விலகுங்கள், மனிதர்களாக மாற வேண்டும். மதங்களில் இருக்கும் வரைக்கும் இறைவன் இல்லை. மதம் நமக்கு கூடாது, மனம் வேண்டும், உறுதியான மனம் வேண்டும். மனதில் என்னுடைய இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. இந்த ஆசீர்வாதத்துக்கு இணையான ஒரு பாக்கியம் உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது. இங்கிருந்து தான் வானங்கள் உங்களுக்காக செயல்படுகின்றன, உங்களுடைய விருப்பங்களுக்காக. நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்ட இறைவனே, புதிய வாழ்க்கையை, புதிய உலகத்தை, புதிய அகிலங்களை எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீ உருவாக்குவாயாக இறைவனே. நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். நாங்கள் வாழும் காலத்திலும் நீ உன்னுடைய ஆச்சரியத்தை கொண்டு எங்களை சுகமான சொர்க்க பூமியில் வாழ வைக்கலாம். அது எங்களுடைய சந்ததிகளை வாழ வை. இப்பொழுது கேட்க வேண்டிய நேரம் என்னென்றால், நாளைய வாழ்க்கையில் உங்களுடைய சந்ததிகள் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளில் வாழ முடியுமா என்று தெரியாது. பெரும் கவலை இப்பொழுது இருக்கிறது. சந்ததிகள் பெரும் அடிமைகளாக ஆக்கப்பட்டு விடுவார்கள். ஒரு பைசா அவங்க பாக்கெட் இருக்கக்கூடாது. அவ்வளவையும் சுரண்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, இப்பொழுது இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய சந்ததிகளை கருத்து சொல்லுங்கள். நிச்சயமாக இறைவனை நம்பிக்கை கொள். உன்னுடைய உள்ளத்திற்குரிய செய்திகளை நம்பு. அங்கு இது இறைவனுடைய ஆசீர்வாதம். அது மட்டுமே உன்னை வாழ வைக்கும். உனக்காக தனி உலகம் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உன்னுடைய உள்ளத்தின் மீது ஆட்சிகாரம் கொள். இங்கிருந்து வானங்கள் மீது பூமியின் ஆட்சிகாரம் இருக்கிறது. உன்னுடைய இயற்கை உன்னை சூழமானால் வேறு எவனுடைய உதவியும் தேவையில்லை. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நம்மோடு இணைந்திருக்கின்றது. இது சுகமான வாழ்க்கைக்கான அடையாளம். எனவே நோய்களை பற்றி கவலைப்படாதீர்கள். நோய்கள் ஏற்கனவே போய்விட்டது. வெறும் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நோய் என்ற கற்பனை பூதத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நோய் என்பது கிடையாது. நன்மைக்கு முன்பாக தீமையை நினைத்திருக்க முடியாது. நன்மையும் தீமையும் சமமானதல்ல. நீங்கள் அழகான வாழ்க்கை விரும்புகின்றீர்கள். கெட்ட சீரழிந்த வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நோய்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். எந்த நோயுமே கிடையாது. ஒரே ஒரு நோயை வைத்துக்கொண்டு 1000 பேர் குறைத்திருப்பார்கள். சாதாரண சளி ஜுரம் வைத்து இந்த நோயை கொண்டு உங்களுக்கு எலி காய்ச்சல், பெருச்சளி காய்ச்சல், யானை காய்ச்சல், பூனை காய்ச்சல், குரங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், நீப்பா காய்ச்சல், ஒரு நோயை ஒரு சளி காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கு வக்கு இல்லாத இந்த மனிதர்கள் பெரும் நோயை கண்டுபிடித்து விட்டதாகவும் புதிதாக வந்துவிட்டது போதும் நீங்கள் செத்து போய்வீர்கள் என்று கூறுகின்றார்கள். இறைவன் உங்களுக்கு எந்த நோயும் இல்லை என்று கூறுகின்றான். சாதாரண ஜுரம்தான். ஜுரம் என்று வந்துவிட்டால் எந்த விதமான பயம் கொள்ள வேண்டாம். அது சாதாரண சளி காய்ச்சல் தான். இறைவன் கூறுகின்றான், சுகமாகட்டும். ஏற்றுக்கொண்டேன். வேலை பார்க்க உங்களுடைய வாழ்க்கை இன்று முதலாக அழகான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று இறைவன் விதித்த வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்று உருவாகி கொண்டிருக்கின்றது. பொறுமையோடு உங்களுடைய கஷ்டங்களில் வாழுங்கள். நீங்கள் சம்பாதித்த சம்பாதித்தையும் வாழுங்கள். என் இறைவன் என் சந்ததிகளுக்காக மாற்றுவான். அவன் நாடினால் நான் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த நிகழ்ச்சியை எனக்கு நிகழ்த்தி காட்டுவான் என்று அந்த பொறுமையுடன் உறுதியுடனும் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.